நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த ஆசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய ரெண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நேற்று இடம்பெற்ற எங்களுடைய சமய குறவர்களில் மூன்றாவது குறவரான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜையை முன்வைத்து அந்த இந்த சத்சங்கத்தை அவருக்கு காணிக்கையாக செய்து அதிலிருந்து எங்களுடைய யோக சாதகர்களுக்கும் கிரியா யோகத்திற்கும் என்ன விடயங்களை நாங்கள் பற்றி கொள்ளலாம் என்று இறுதியில் பார்ப்போம். நேற்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய குரு பூஜை. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் இந்த சத்சங்கம் முடிந்தவுடன் உங்களுக்கு அவருடைய வரலாறையும் அனுப்பி வைக்கின்றேன். நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள் விளக்கத்தை. ஆனால் அதில் சிறு விளக்கத்தை சொல்லி இந்த சத்சங்கத்தை உங்களுக்கு தொடக்குவோம் என்றிருக்கின்றேன். சுந்தரமூர்த்தி நாயனாரின் பிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்ற விதம், சிவபெருமான் ஒரு நேரம் யோசித்தாராம், இந்த உலகத்திற்கு திருத்தொண்டர் தொகை என்ற நூலை கொடுக்க வேண்டும், அது நான் தான் கொடுக்க வேண்டும், அதை என்ன மாதிரி கொடுக்கலாம் என்று கைலாயத்தில் யோசித்தாராம். யோசித்தவுடன் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பார்த்தாராம் தன்னுடைய உருவத்தை. பார்த்து கொண்டு சுந்தரா வழியே வா என்று சொன்னாராம். சுந்தரர் வழியே வந்தார். அதாவது சிவன் தன்னுடைய உருவத்திற்கு ஒத்த சுந்தரனை கண்ணாடியிலிருந்து கைலையில் கூப்பிட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் வந்தவுடன் அவருக்கு விபூதி கொடுக்கும் பணியை கைலாயத்தில் கொடுத்தாராம். கொடுத்து கொண்டு சுந்தரருக்கு தெரியாது தன்னை என்னத்திற்கு சிவன் சிருஷ்டித்தார் என்று. அவருக்கு பெண்ணாசை காட்டுவதற்காக அவர் மலர் எடுக்க செல்லும் போது மலர் தோட்டத்தில் ரெண்டு பெண்களை அனுப்பினாராம் சிவன். அவர்களை பார்த்தவுடன் சுந்தரருக்கு 18 வயது, சுந்தரர் அந்த வயதில்தான் அந்த உருவத்தை கண்ணாடிக்கிறால் கூப்பிட்டார் என்ற செய்தி, அவருக்கு தன்னுடைய காம ஆசை வந்ததால் அந்த பெண்களில் மனதை பறிகொடுத்தாராம் கைலாயத்தில். இதை சிவனே செய்து, சிவனே அவர் பெண்களை நாடியபடியால் அவர் கைலாயத்தில் இருக்க முடியாது, நீ போய் பூமியில் பிறந்து அங்கு என்னை பாடித்தான் நீ மீண்டும் பெற வேண்டும் என்று வளமையான கைலாய வழிமுறைப்படி அவரை உலகிற்கு அனுப்பினதாக கதை சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு மிச்ச கதை முழுக்க நீங்கள் சமயத்தில் படித்த கதைகள்தான். அவர் இந்த உலகில் புறப்படுவதாகவும் ஒரு தாய் தந்தையருக்கு அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது என்றது கதை. நான் அவருடைய சுயசரிதைக்கு முழுமையாக போகாவிட்டாலும் அவர் அந்த புறப்பை இங்கு எடுத்து ஐந்து வயதோ ஆறு வயதில் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த இடத்தால் வந்த அந்த நாட்டரசன் அவரை கண்டு, இது என்னடா இவ்வளவு அழகான குழந்தை ஒன்று ஓடி விளையாடுகின்றதே என்று சிறையனார் என்று அவருடைய தகப்பனிடம் சென்று அந்த குழந்தையை தான் எடுத்து வளர்க்கலாமா என்று கேட்டாராம். அதற்கு அரசன் என்ற முறையில் அவர்கள் ஓம் சொல்லி அரசன் அந்த குழந்தையை வளர்த்தாராம். அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆகவேதான் அவர் அரச போக வாழ்க்கையிலும் ஒரு பணக்கார பிள்ளையாகவும் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தார் சுந்தரர். ஆனால் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதுதான் அதற்கு முதல் இருந்த கதை. அப்படி அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் பல அற்புதங்கள் செய்திருக்கின்றார். இது சோஸ்திர கதைகள். சோஸ்திரத்தில் வரும் 12 திருமுறைகளில் வரும் எல்லா நாயன்மார்களுடைய கதைகளும் அப்படித்தான். ஆகவே சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதற்கு விதிவிலக்கல்ல, இறைவனை இறைவனுடைய நண்பனாக இந்த உலகத்தில் தன்னுடைய பணிகளையும் தன்னுடைய செயல்களையும் ஆற்றினார். அதற்குரிய காரணம் அவர் இறைவனின் ஒரு பகுதி மாதிரி அவரை சிருஷ்டித்திருந்தது தான் அதற்குரிய காரணம். ஆகவே அவர் இந்த உலகத்தில் பல அற்புதங்களை செய்தார், பல தேவாரங்களை பாடினார், இறைப்புகளை மக்களுக்கு உணர்த்துவதற்காக பல காரியங்களை செய்தார் என்று அடுக்கடுக்காக பல விடயங்கள் அவருடைய பெயரில் நடந்திருக்கின்றது, அவரால் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 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 முறைப்படி அவர் முதலை திண்ட பாலனை எழுப்பியதாகவும், ஆற்றில் போட்டு குளத்தில் தன்னுடைய பொற்காசுகளை தேடியதாகவும், ஒரு நேரம் உறக்கம் வரும்போது செங்கட்டியை தலைக்கு கீழே வைத்து தூங்கினார் என்றும், அது தூக்கத்தின் போது தனக்கு தன்னுடைய அடியார்களுக்கு உணவு போடுவதற்கு பணம் இல்லையே என்று யோசித்து தூங்கியதாகவும், எழுந்து பார்த்தபோது அந்த செங்கட்டிகள் எல்லாம் தங்கமாக மாறியிருந்ததாகவும், அப்படி பல சுவாரஸ்யமான கதைகள் அவருடைய வரலாறில் உண்டு. ஆனால் நாங்கள் கிரியா யோகத்தில் அவருடைய வரலாறை என்ன மாதிரி பார்ப்போம் என்பதுதான் இங்கு இன்றைக்கு என்னுடைய சத்சங்கம். மற்றும் அவருடைய வரலாறில் அவர் இங்கு இறைவன் கொடுத்த பணிகளை செய்து திருத்தொண்டர் தொகை பாடி, அதன் பிறகு அவருடைய இறுதி நாட்களை பற்றி சிறிது சிந்திப்போம். அவருடைய வரலாறில் இருந்து இறைவன் அவருடைய பணி முடிந்து விட்டது என்று கூறாமல், அவரே தன்னுடைய பணி முடிந்து விட்டது என்பதை இறைவனுக்கு 21 வயதிலோ ஏதோ தெரிவித்து, சிறிய காலம் இங்கு 21 வருடம் வாழ்ந்த பின் உலகத்தில் அதை என்ன மாதிரி தெரிவித்தார் என்றால், அவர் அந்த ரெண்டு பெண்களை அங்கு கண்டு ஆசைப்பட்ட காரணத்தால் அந்த ரெண்டு பெண்களும் இந்த பூலோகத்திலும் பிறந்து, அவர்கள் இங்கு பிறக்கும் போது ரெண்டு பேரும், ஒரு பெண்ணின் பெயர் பரவ நாச்சியார் என்றும் மற்ற பெண்ணின் பெயர் சங்கிலி நாச்சியார் என்றும், இந்த ரெண்டு பெண்களையும் இந்த 21 வயதுக்குள்ளேயே அவர் மணந்து ரெண்டு வெவ்வேறு இடங்களில் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் மணந்து இரண்டு பெண்களுடன் வாழ்க்கை நடத்தி முருகனைப் போல், அதன் பின் இந்த பெண்ணாசையும் அவருக்கு வேண்டாம் என்று அவர் மனதில் தென்பட்ட போது 21 வயதில் இறைவா என்னை எடுத்துக்கொள் மீண்டும் என்று கூவி அழைத்தபோது, இறைவன் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரை கைலாயத்திற்கு எடுக்க முயற்சித்து தன்னுடைய வெள்ளை யானையை இங்கு அனுப்பி சுந்தரரை அந்த யானையில் கைலாயத்திற்கு கூப்பிட்டார் என்றும், அவருடைய முக்கிய சிறந்த நண்பனான சேரமான் நாயனார் என்பவர் அவருடைய முக்கிய நண்பர் இந்த உலகத்தில், அவரும் தன்னுடைய நண்பனுடன் தானும் கைலாயம் வாரனென்று தன்னுடைய குதிரையில் கைலாயம் புறப்பட்டதாகவும், அந்த குதிரை முன்னே செல்ல அதன் பின்னே யானை செல்ல கைலாயத்துக்கு பவனியாக அதை கேள்விப்பட்ட அவ்வப் பிராட்டி, சுந்தரர் கைலாயம் போகின்றார், ஆகவே கைலாய கதவுகள் துறக்கப்படப் போகின்றன, இந்த சாட்டில் நானும் அந்த கதவுக்குள்ளால் உள்ளே போயிடுவோம் என்று அவ்வப் பிராட்டி விரும்பினாராம் அந்த நேரத்தில். ஆனால் அந்த நேரத்தில் அவர் விநாயகரை துதி செய்து கொண்டிருந்தாராம். விநாயகர் இதை அறிந்தார். தன்னுடைய ஞானத்தால் அவ்வப்பிராட்டி தன்னுடைய துதியை விட்டுட்டு கைலாயம் போக யோசித்து விட்டாண்டு அவர் கேட்டாராம், அவ்வப்பாட்டியே எங்கே எங்கே அம்மா போறாய்? என்னுடைய பூசை இன்னும் முடியவில்லை என்று கேட்க அவ்வப்பிராட்டியார், சுந்தரர் போய்கொண்டிருக்கின்றார் கைலாயத்திற்கு. அந்த வாயில் வழியாக நானும் போகப் போகின்றேன், விட்டால் எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது என்று சொன்னதாகவும் விநாயகருக்கு விநாயகர் சொன்னாராம், பயப்படாதே, அவர்கள் இப்போதுதான் போகின்றார்கள். ஒருவர் குதிரையில் போகின்றார், மற்றவர் யானையில் போகின்றார். நான் அவர்களுக்கு முன்னால் உன்னை கொண்டே விடுகின்றேன். என்னுடைய பூசையை செய்துவிட்டு போ, நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்று சொன்னதாகவும் அவ்வப்பிராட்டி விநாயகர் பூசையை செய்ததாகவும் அதை விநாயகர் அகவல் என்று சொல்கின்றார்கள் அந்த கதையில். அதை முடித்தவன் விநாயகர் தன்னுடைய அருளால் தன்னுடைய தும்பிக்கையால் அவ்வையை தூக்கி யானைக்கும் குதிரைக்கும் மேலாக கொண்டே முன்னுக்கு வைத்ததாகவும் அந்த கதையின்படி அவ்வப்பிராட்டியர்தான் அந்த நடை பவனியில் முன்னதாக போகிறதாகவும் கதை சொல்லி முடிகின்றது. இது சுந்தரமூர்த்தி நாயனாரின் ஒரு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. ஆனால் நாங்கள் இனி இதை எப்படி இந்த சமய குரவர்கள் இந்த யோகத்திற்குள் வந்தார்கள், எப்படி இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எங்களுடைய யோகத்துடன் சம்பந்தமாக இருக்கின்றார் என்பதை சிறிது அலசி கிரியா யோகத்துடன் பார்ப்போம், ஒப்பீடு பார்ப்போம். இந்த சமய குரவர்கள் முதலாவதாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. எங்களுக்கு ரெண்டு பெரும் நூல்கள் இருக்கின்றன எங்களுடைய வாழ்க்கை மார்க்கத்திற்கு இறையடியை அடைவதற்கு. அது அந்த நூல்கள் ஆவன 12 திருமுறைகளும் 14 சாஸ்திர நூல்களும். இந்த 12 திருமுறைகளுக்குள் தான் இந்த 63 நாயனார் வரலாறுகள் பெரிய புராணம் எல்லாம் அடங்குகின்றன. சாஸ்திர நூல்களுக்குள் தான் மெய்கண்ட தேவர், உமாபதி, சிவம், மறைஞான சம்பந்தர் ஆகிய எங்களுடைய யோக நூல்கள் அடங்குகின்றன. நாங்கள் அந்த முறைப்படி எங்களுடைய யோகத்தில் இருந்து நடை பயின்று கொண்டிருக்கின்றோம். சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தில். ஆகவே இந்த சமய குரவர்கள் நீங்கள் நால்வர்களை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், இந்த நால்வரும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வழிமுறைகள் சோஸ்திர நூல்களில் சொன்ன வழிமுறைகளில் இறையை அடைய முடியக்கூடிய வழிமுறைகளில் அதற்கு எடுத்துக்காட்டாக மறந்து விடாதீர்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக தங்களுடைய இறுதி பிறப்பில் ஓ அவர்கள் இந்த எடுத்துக்காட்டை காட்டிய பிறப்பில் வாழ்ந்து அந்த நான்கு முறைகளையும் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டி அவர்கள் இறைவனை எய்தினார்கள் அந்த பிறப்பிலேயே. அதில் பார்த்தால் நாவுக்கரசர் சரியை மார்க்கமாகவும், ஞான சம்பந்தர் கிரியை மார்க்கமாகவும், சுந்தரமூர்த்தி நாயனார் யோகம் மார்க்கமாகவும், ஞான சம்பந்தர் மணிவாசகர் ஞான மார்க்கமாகவும் அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சோஸ்திர நூலாக தங்களுடைய பாடல்கள் மூலம் கொடுத்து இறையை எவ்வாறு பூசிப்பது, எவ்வாறு அந்த மார்க்கங்களில் நின்று செயல்படும் என்ற முறைகளை கொடுத்து மக்களுக்கு அந்த தொண்டினை செய்தார்கள். இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த நான்கு மார்க்கத்தையும் இன்னும் சிறிய வித்தியாசமான முறையில் இன்று என்னுடைய காலை சாதனைக்கு பின் யோசித்து பார்த்தேன். அந்த நிலையில் எனக்கு சில விடயங்கள் தென்பட்டது. அதாவது, இந்த சரியை மார்க்கத்தில் நின்ற அப்பர் சுவாமியை எடுத்தால், அவர் எல்லோருக்கும் தெரியும் உழவாரத் தொண்டு செய்து சரியை மார்க்கம் என்ன மாதிரி பயன்படும் இறையை அடைவதற்கென்பதற்கு உதாரணமாக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் இறைவனை எஜமானாக வைத்து செயல்பட்டிருப்பாரோ என்று எனக்கு ஒரு உணர்வு. சரி, அந்த முறைப்படி சிந்தித்து பார்த்தேன். அடுத்ததாக கிரியை மார்க்கத்தில் சென்ற சம்பந்தரை யோசித்தேன். அவர் சிவனை அப்பா அம்மா என்று குழந்தை போல் அவரை அப்பா என்ற ஸ்தானத்தில் வைத்து அந்த இறைவனை அடைந்திருப்பாரோ என்று ஒரு சிந்தனை. அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாரை யோசித்தேன். அவர் இறைவனை நண்பனாக பாவித்து தன்னுடைய யோக மார்க்கத்தில் சென்று இறையை அடைந்தார் என்று சரிதம் சொல்கின்றது. ஆகவே சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை ஒரு நண்பனாக வைத்திருந்திருப்பார் ஓ வைத்திருந்திருக்கின்றார் என்று ஊகித்தேன். அடுத்ததாக மணிவாசகரை யோசித்து பார்த்தால், அவர் முழுக்க முழுக்க ஞான நிலையில் இறைவனை பார்த்தார். ஆகவே அந்த நிலையில் இறைவன் அவருக்கு குருவாக இருந்தார். குருந்தமர நிழலில் குருவாக தென்பட்டு மணிவாசகர் அவரை குருவாக நினைத்து தன்னை எளிமையாக்கி சிறுமையாக்கி அந்த நிலையில் முத்தியடைந்தார். ஆகவே இந்த நாளையும் சிந்தித்து பார்த்தேன். ஒருவர் அப்பாவாகவும் இன்னொருவர் சிவனை எஜமானாகவும் தொண்டு செய்வதற்கு, இன்னொருவர் சிவனை நண்பராகவும் இன்னொருவர் சிவனை குருவாகவும் நினைத்து போயிருந்தார்கள் இந்த சோஸ்திர நூல்கள் சொன்ன மார்க்கத்தில் என்பதை சிந்தித்தேன். அதை கிரியா பாபாஜியிடம் கொண்டு வந்தேன். கிரியா பாபாஜியிடமும் அன்பு தொண்டு பக்து பக்தி சரணாகதி என்ற நாலு மார்க்கத்தை அவர் வலியுறுத்துகின்றார். எங்களுடைய யோக சாதகர்களுக்கு இந்த நான்கு மார்க்கங்களும் அந்த நான்கு நிலைகளை கிட்டத்தட்ட பொருந்துகின்றதை அவதானித்தேன். அன்பு என்ற நிலை, நீங்கள் இறைவனை அப்பாவாக அம்மாவாக யோசித்தால்தான் அந்த அன்பு வரும். அது ஞான சம்பந்தருடைய மார்க்கம். திருநாவுக்கரசருடைய மார்க்கம் தொண்டு, எஜமானாக நினைத்தது இறைவனை. ஆகவே பாபாஜியின் மார்க்கத்திலும் அன்புக்கு அடுத்ததாக தொண்டு அமைந்திருக்கின்றது. அடுத்தது மூன்றாவது மார்க்கம் பக்தி. அப்படியான பக்தி ஒருவருக்கு கூடுதலாக வரும் எப்போது என்றால், நீங்கள் இறைவனை நண்பனாக யோசிக்கும் போது, பாபாஜியை நண்பனாக யோசிக்கும் போது பக்தி கூடும். ஆகவே அதுவும் ஒரு பொருந்துவதாக மனதில் பட்டது. இறுதியாக சரணாகதி. நீங்கள் சரணாகதி அடைய வேண்டுமென்றால் உங்களுக்கு குரு தேவை. குருவைத்தான் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். குரு சத்குருவை காட்டுவார். அந்த முறைப்படி மணிவாசகர் சிவனை குருவாக பாவித்தார் தன்னுடைய ஞான மார்க்கத்தில். அப்போதுதான் சிந்தித்தேன், அன்பு தொண்டு பக்தி சரணாகதி என்பது இந்த நான்கு வழிமுறைகளையும் பாபாஜி அவர்கள் யோகியார் மூலமாக அதை எங்களுக்கு அந்த செய்திகளை கொடுத்தார். அந்த செய்திகளில் இந்த வழிமுறைகள் அமைந்திருக்கின்றனே என்று ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, ஆனந்தப்பட்டேன். இது என்னுடைய சிற்றறிவுதான். இருப்பினும் எங்களுடைய சாதகர்களுக்கு இதை ஒரு உற்சாகமூட்டும் செய்தியாகவும், அவர்களுடைய சாதனையை கூட்டுவதற்கு அவர்கள் இன்னும் இதில் இந்த நற்செய்தியை, இந்த விளக்கத்தை பின்பற்றுவார்களாக இருந்தால், தாங்கள் இந்த தங்களுக்கு கிடைத்த இந்த கிரியா யோகா மார்க்கம் இந்த பிறப்பில் இன்னும் அவ்வளவு உன்னதமானது. சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட சாஸ்திர நூல்கள் சோஸ்திர நூல்கள் இந்த இரண்டிலும் இரண்டிற்குமே சம வலிமை உண்டு. ஆனால் இந்த ரெண்டையும் சேர்த்ததுதான் கிரியா யோகம் என்று ஓரளவு புரியும் நிலையில், இன்னும் இந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்துதான் இந்த கிரியா யோகம் வந்தது என்று எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள் பறைசாற்றியது இன்னும் மேலும் மேலும் உண்மையாகின்றது. ஆகவே சாதகர்களே, உங்களுக்கு கிடைத்தது, உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் கிரியா யோகம், யோகம் மாத்திரமல்ல, யோகத்திற்கும் மேலானது, சைவ சித்தாந்தத்தையே முழுமையாக உள்ளடக்கியது, சிவனின் வழிவந்தது. அதை அற்புதமாக சிவன் குழந்தையான கிரியா பாபாஜி அவர்கள் உலக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதை எல்லா மக்களும் ஏதோ ஒரு பிறப்பில் அறிவார்கள். நாங்கள் சாதகர்கள், தீட்சை எடுத்தவர்கள் இந்த பிறப்பில் அறிந்திருக்கின்றோம். தீட்சை எடுக்காதவர்களும் தீட்சை எடுக்கலாம், அதை படிக்கலாம், அதை பின்பற்றலாம். அதை பின்பற்றி உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை ஏதாவது ஒரு பிறப்பில் நீங்கள் எடுப்பீர்கள், அது எடுத்தே ஆகவும் வேண்டும் என்று சொல்லி, இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் உடைய வரலாறு, அவர் நண்பராக இறைவனை பயன்படுத்தி தன்னுடைய முத்தி நிலையை அடைந்தார் என்ற வரலாறு, இந்த நான்கு சமய குரவர்களின் வரலாறு, அவர்கள் சென்ற வழிமுறைகள், அந்த வழிமுறைகளுக்கும் கிரியா யோகத்திற்கும் இடையில் இருக்கும் சிறு தொடர்புகள், இவற்றை மனதில் கொண்டு சாதனை 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 என்று சாதனையை நன்றாக செய்யுங்கள், வேதனையை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்து, உங்களை பாபாஜியின் உதவியுடன் உங்களுடைய வினா விடைகளுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா அவர்கள் உங்களுடைய சுருக்கமான கருத்தை இந்த சத்சங்கத்தில் மக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றேன். இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை, மியூட்டில் இருக்கிறீங்களா இறைவனையா?
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
நேற்றைய சத்சங்கத்தை எனக்கு 10 நிமிடம் தான் கலந்து கொள்ள முடிய சந்தர்ப்பத்தை விட்டு மனம் வருந்தினேன். இருந்தாலும் உங்களுடைய ஒளிநாள கேட்டது மிகவும் திருப்தியாக இருந்தது. ஏனென்றால் அந்தமும் பின்னமும் உங்கள் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் முக்கியமான ஒரு விடயம். அதை பற்றி பல சந்தர்ப்பங்கள் நீங்கள் கூறியிருந்தாலும் அதற்கு சிறந்த முறையில் விஞ்ஞான விளக்கத்துடன் கூடிய இதை பாண்டியராஜன் இது மிகவும் நன்றாக இருந்தது. அதே போல் உங்களுடைய தொகுப்புரையில் மிக சுருக்கமாக ஓங்காரத்தில் உள்ள முக்கியமான அகரம் முகரம் மற்றும் கார்பன் நைட்ரஜன் பற்றி எல்லாத்தையும் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். அதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்து இன்றைய சத்சங்கத்தில் திரு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை மிகவும் சுருக்கமாகவும் எல்லோருடைய மனத்திலும் பதியக்கூடிய முறையிலும் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். அடுத்ததாக 12 திருமுறைகள் சாஸ்திர நூல்கள் பற்றிய விளக்கங்கள், 12 திருமுறைகளில் 64 நாயன்மார்களும், அந்த 64 நாயன்மார்களில் முக்கியமாக என்னுடைய சமய குழுவர்கள் சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர்களை பற்றியும், இந்த எங்களுடைய சரியை கிரியை யோக மார்க்கத்தில், அதாவது வந்து கிரிய மார்க்கத்தில் சம்பந்தரும், சரிய மார்க்கத்தில் சம்பந்தரும், கிரிய மார்க்கத்தில் ஞான சம்பந்தரும், மற்றும் யோக மார்க்கத்தில் சுந்தரும், மற்றும் ஞான மார்க்கத்தில் மாணிக்க வாசகரும் உள்ள இதை மிகவும் சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள். இறுதியாக அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, இதை கூட ஞான சம்பந்தர், நாமக்கரசர், சுந்தரன், மணிவாசகருடைய தொடர்பை அப்பா இசமான் நண்பன் கூறியிருந்ததை எல்லோருக்கும் உண்மையாக தெளிவாக கூடியதாக விளக்கம் தந்தது. என்னுடைய சத்சங்கம் மிகவும் அருமையாக இருந்தது. எனவே இச்சங்கத்தை நடத்திய பாபாஜிக்கும் அதற்கு கருவியாக இருந்த உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து கிரியாசாரர்களுக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி ரவணையா உங்களுடைய சுருக்கத்திற்கு. நான் இப்போது கார்த்திகேயன் ஐயாவுடைய கருத்தை இந்த சத்சங்கத்தை நோக்கி மக்களுக்கு கொடுக்கும்படி கேட்கின்றேன். கார்த்திகே ஐயா, ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
நல்ல ஒரு சுந்தரருடைய குரு பூஜை நேற்று நடந்தது. எனக்கு ரொம்ப இன்னைக்கு நீங்க இதை பத்தி பேசக்குள்ள ஒரு பெரிய அற்புதமா ஆயிடுச்சு. என்னடா இது, அது ஒரு குறையா இருந்துச்சு, அது ஒரு நிறைவா ஆக்கி கொடுத்துருக்காரு பாபாஜி என்ற ஒரு நிறைவோ எனக்கு ஒரு சந்தோஷமா ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல. இத நேத்து பேசுவீங்களா இல்ல முந்தா நாள் இதை பத்தி பேசுவீங்களா என்றத நான் நினைச்சேன், ஆனா பேசல. நான் அதை வந்து விட்டுட்டேன், பாபாஜிட்டே விட்டுட்டேன். இது நடந்த உண்மை, அதனால நான் அவங்கள்ட்ட சொல்றேன். இந்த மூணு மகான்மாருடைய பிறந்த இடத்துக்கு
போயிருந்தேன்
ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 5 கிலோமீட்டருக்கு அந்த முன்னாடி இருந்துட்டு நான் போக முடியாத போயிடுச்சு. ஆக நேத்து போகலான்னு இருந்து இந்த நாள் நாங்க போகலாம் இருந்து நேத்து தடப்பட்டுடுச்சு, அங்க அனுமதிக்கல போக முடியாது. நான் பேசாம விட்டேன் பாபாஜிட்ட, நான் பிரார்த்தனை பண்ணிட்டு விட்டுட்டேன் அன்னைய நைட்டு விட்டுட்டேன். மறுநாள் காலையில் நேத்து பாபாஜிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு காலையில எனக்கு ஒரு 4 நண்பர் இருந்துட்டு நீங்க ரெடியா இருங்க, அவரு பிறந்த மண்ணை போய் வச்சுட்டு வரோம் சொன்னாங்க. காலையில எனக்கு 6 மணிக்கு 5:30 போன் பண்றாங்க, 6 மணிக்கு காலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஏறுங்க நம்ம போய் அவர் மண்ணை மறிச்சுட்டு வருவோம் சொல்றாரு. பாபாஜி என்ன எப்படி ஆட்கொண்டு கூட்டிட்டு போறாருன்றதுக்கு அந்த அன்பு, அதாவது இந்த அன்பு வந்து பாபாஜி வச்சான எப்படி அந்த இறை தொடர்பை உருவாக்குறாருன்றதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். நான் நேத்து ஏன் சொல்லலன்னா நீங்க அதை பத்தி பேசல, நான் சொல்லல. இது எல்லாருக்குமே நடக்கும். இங்க இருந்து அங்க போனோம்னா போலீஸ் வந்து ஒரு 7-8 பேர் அங்க நிக்கிறாங்க, காரை நிப்பாட்டிட்டாங்க. ஐயா இங்க கோயிலெல்லாம் திறக்கல, நீங்க தான் காரை எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு. ஐயா நாங்க எதுக்கும் வரல, ஃபங்க்ஷன் இந்த கோயிலெல்லாம் திறக்கலன்னு தெரியும், சனி ஞாயிறு இருந்தாலும் தமிழ்நாடு அரசு நிப்பாட்டி வச்சிருக்குன்னு தெரியும், இந்த மண்ணை மறிச்சிட்டு போறதுக்காக வந்தோம். சரி நீங்க காரை அப்படி விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்க போய் விட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அங்க கோயிலுக்கு போய் நின்று பாபாஜி பிரார்த்தனை பண்ணிட்டு சரி இந்த மண்ணை மறிச்சிட்டோம்னா அந்த 5 வாசல்ல அந்த காவலர் இருந்தாரு. கோயில்ல யாருமே அனுமதிக்கலங்க, 4 பேரை மட்டும்தான் அனுமதிக்க சொல்லியிருக்காங்க. சுந்தரமூர்த்தி அறக்கட்டளை சார்பா 4 பேரை மட்டும்தான் உள்ள அனுமதிக்க சொல்லியிருக்காங்க, கோயில் உள்ள மட்டும். மடம் திறந்துருச்சு, நேத்து விசேஷம் எல்லாம் குரு பூஜை எல்லாம் நடந்துச்சு, மடம் திறந்துருச்சு சொல்லிட்டு அவரு அந்த சின்ன கதவை சாத்திட்டாரு. சாத்திட்டு போனவர் கொஞ்ச நாள் சென்று 4 பேரையும் கூப்பிடுறாரு, எங்க 4 பேரையும் போய் உள்ள போய் சாமியை நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அவரே தான் கூப்பிடுறாரு, உள்ள போக முடியாதுன்னு சொன்னவர போயிட்டு வாங்கன்னு சொல்லி அதுல உள்ள போயிட்டு நான் போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரோம். வெளியே வந்து அந்தந்த மடம் வந்து திறந்துருச்சு. மடம் வந்து பெரிய அளவுல சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு இப்பதான் ஒரு 4-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை செஞ்சிருக்காங்க. 5 வருஷம் அந்த காலத்து அதை போய் பார்த்துட்டு விகந்து போயிட்டேன். அந்த காலத்து கோயில் முறைய இந்த காலத்துல அதை எப்படி செஞ்சிருக்காங்க என்ற ஒரு விஷயத்த நான் போய் பார்த்துட்டு விகப்படைஞ்சேன். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நேற்று ஒரு குரு பூஜை ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நடந்துச்சு. அங்க எனக்கு சாந்திரவழி இருக்கிற வாய்ப்பை வந்து பாபாஜி எனக்கு கொடுத்தாரு. அதை நான் நேற்று உங்களுடைய வார்த்தையில வரல, இன்னைக்கு வந்துட்டதுனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் பாபாஜி எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை. ஏதோ நான் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை எப்படியே வந்து உங்களுக்கு அதை அந்த நியூஸை கொடுத்துட்டா இருப்பாருங்க பாபாஜி, அதுதான் பெரிய விஷயம். அந்த வரலாறுலாம் இதெல்லாம் வந்து கதை நம்ம சொல்லவே கூடாது, இது பெரிய உண்மையும் சத்தியமும் வரலாறும். அந்த கல்வெட்டுல அந்த கொண்டு வந்திருக்காங்க அப்பா, அந்த மதுள்ளியே அவ்வளவு மிகப்பா செஞ்சிருக்காங்க. மனிதனால இப்பெல்லாம் அவரே வந்து நின்று வேலை செஞ்ச மாதிரி செஞ்சிருக்காரு. எப்படி பாபாஜி வந்து ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு இடத்துல செஞ்சிருக்காரு, அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது வந்து செஞ்சு அந்த பெரிய மடம். அடுத்த டிபி நீங்க வரக்குள்ள எல்லாரும் அந்த இடத்துக்கு நம்ம போனோம், நல்ல சிறப்பான இடம், தியானம் பண்றதுக்கு அருமையான இடம், எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். நீங்க போன் அடிச்சுட்டு வந்துருங்க, நல்லா தியானம் பண்ணலாம். நல்ல ஒரு கிராமம் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் போனது, திருநாவலூர் இதுதான் ஃபர்ஸ்ட். அங்க பழங்கள்லாம் பறிச்சு கொடுத்தாங்க பாபாஜியுடைய அருளால. நம்ம பாபாஜி கோயில்ல இருந்து வந்திருக்கேன்றதுனால ரொம்ப சிறப்பு செஞ்சாங்க. மத்தியானம் உணவு கொடுத்தாங்க, காலில் உணவு கொடுத்து எங்களை சிறப்பா அமுச்சு வச்சாங்க. அந்த வகையில நல்ல ஒரு மகானை பத்தி சிறப்பா பேசி ஒரு பகிர்ந்துட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த வாய்ப்ப பாபாஜி கொடுத்திருக்காரு, அப்படியே மானசீகமா அனுபவிச்சு பாருங்க. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். நன்றி கார்த்தி ஐயா உங்களுடைய சிறப்பு செய்திக்கு. இன்று சுந்தரமூர்த்தி நாயனாரின் குரு பூஜையில் இன்னும் ஒரே ஒரு தகவலை செய்து சொல்லி மக்களிடம் கேள்விக்கு செல்கின்றேன். நாங்கள் எங்களுடைய பஞ்சபூத ஸ்தலங்களும் அதன் வழிபாட்டு முறைகளையும் பார்க்கும்போது சிதம்பர ஸ்தலத்தை பார்க்கும்போது நான்கு சமய குரவர்களும் நான்கு வாயில்களாக சிவனை தரிசிக்க வந்தார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த தல வளராளி. அந்த முறைப்படி சம்பந்த தெற்கு வாசல் வழியாகவும் அப்பர் கிழக்கு வாசல் வழியாகவும் சுந்தரமூர்த்தி நாயனார் வடக்கு வாசல் வழியாகவும் மாணிக்க வாசகர் மேற்கு வாசல் வழியாகவும் வந்ததாக குறிப்பு தரப்பட்டிருந்தது. அதை பற்றிய சிந்தனையும் இன்று காலையில் ஓடியது. இது ஏன் நான்கு வாயில்கள் இருக்கின்றது? நான்கு வாயில்களாலேயும் இந்த நான்கு சமய குரவர்களும் எதேச்சையாக போனார்களா? அல்லது இந்த வாயில்கள் மூலமாக அவர்கள் போகும்போது அந்த திசையில் ஏதாவது சங்கதிகள் உண்டா சாதகர்களுக்கு என்பது என்னுடைய சிந்தனை ஓட்டம். அதில் நான் இன்னும் முழுமையாக ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஆனால் ஒரு சில அர்த்தங்கள் எனக்கு புரிந்ததை இன்றைய சத்சங்கத்தில் சுந்தரருடைய தினத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். சுந்தரர் வடக்கு வாசல் வழியாக உள்ளே போகும்போது தெற்கு நோக்கி இருக்கும் தட்சிணாமூர்த்தியை நோக்கி போயிருப்பார் என்பது என்னுடைய ஊகம். தட்சிணாமூர்த்தி தான் யோகத்துக்குரிய சிவன். ஆகவே அவர் சென்ற வழி அப்படியான வழியாய் இருக்குமோ என்று ஒரு சிந்தனை. அதை பார்க்கும்போது மணிவாசகர் சென்றது மேற்கு வாயிலாக உள்ளே புகும்போது கிழக்கு வாயிலாக கிழக்கை நோக்கி இருக்கும் திருச்சிற்றம்பலத்தை பார்த்து போனாரோ என்பது அடுத்த ஊகம். அதை விட மேலும் நான் சிந்திக்கவில்லை. ஏனென்றால் அந்த கோயில் அமைப்பு எனக்கு நன்றாக தெரியாது. ஆகவே அதை பற்றி மீண்டும் கார்த்திகேயன் ஐயாவுடன் நான் அதை பேசுவோம் என்று அந்த அளவில் நிறுத்திவிட்டேன். அந்த செய்தியையும் உங்களுக்கு சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் நிறுத்தி கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.